நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக ஒரு குட்டி கதையாகவும் காட்டுகின்றனர். நாம் சித்திர புத்திரன் கணக்கின் பிரகாரம் யமன் தண்டனை கொடுக்கின்ற நாம் என்ன ஒரு நோயாளி பார்க்கிறோம், அந்த உணர்வு அவன் சித்திரம், அந்த உணர்வை நுகர்ந்து அந்த எண்ணங்கள் வருகின்றது, நம் உடலுக்குள் அது உணவாகவே. ஆக நாம் சித்திர புத்திரன் அந்த கணக்கு அந்த வேதனை என்று உணரும் போது இந்த உடலின் தன்மை அந்த விஷத்தின் தன்மை மாற்றி இந்த உடல் ஒட்டி சென்ற பெண் பாம்பு விஷத்தை உணவாக உட்கொள்ளும் என்ற நினைவு. அப்ப அந்த சித்திர புத்திரன் நினைப்பிறாரும் அடிக்கடி வேதனைப்படுகிறான் என்றால் இந்த எண்ணம் நமக்குள் யமனாக வருகிறது. என்னை இப்படி கோதுகிறானே, பாய்ப்பு எப்படி செய்கிறானே என்ற உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து அந்த சித்திர புத்திரன் கணக்கின் பிரகாரம் எந்த மனித உடலை எடுத்தோமோ இதே அவனை அதே வேதனை நமக்குள் எடுத்து இந்த உடலை விட்டு சென்றப்பும் அவன் உடலுக்குள் வேதனை உருவாக்கி அந்த விஷத்தின் தன்மை கொண்டு அங்கு உருவாக்கி அங்கு நரக வேதனை தான் வரும். இந்த உடலில் மகிழ்ச்சி என்ற உணர்வு சென்று அவன் உடலை அறிய உருவாக்கி அந்த விஷத்தை தான் உருவாக்கும். அந்த விஷயத்தை உருவாக்கியப்பன் அந்த உணர்வின் வலிப்பிராரம் அந்த எண்ணம் யமனாகி அந்த உணர்வுக்கொப்ப இதே போல மாற்று உடல்களை உருவாக்கும். அதான் சித்திர புத்திரன் கணக்கின்ற காலம் யமன் தண்டனை. அந்த யமன் யாரு? நமது எண்ணம் தான் என்பதனை தெளிவாக காண. அதனால் இதே போல என்ன செய்கிறான், ஒருத்தன் வேதனைப்படுகின்றான், அவன் உற்று பார்க்கின்றான், அந்த உணர்வின் தன்மையை நுகர்கின்றோம். அவன் ரோட்ல போறோமா வச்சுருவேன், ரோட்ல போயிட்டே இருக்கும், ஒருத்தன் படு வேதனைப்படுறான், இப்ப நம்ம கண்ணை பார்க்கிறோம் இல்ல, பார்த்தவன் என்ன நடக்கின்றது, அவன் வேதனைப்படும் உணர்வு சித்திரம் அந்த புத்திரன் எனக்குள்ள ஒன்னு இந்த வேதனை ஆகிறது. இப்ப எங்களோட பிள்ளையா வளர்க்க ஆரம்பிச்சு அவன் இப்படி பட்டா ரோட்ட கிழமை அந்த மாதிரின்னு அந்த அவனுடைய உணர்வு எடுத்து சாப்பாடு கொடுத்து இந்த பிள்ளையை வளர்க்கணும். ஆக இது உணர்வு வளர்த்தால் நமக்கு நோய் என்ற யமனாக வருகின்றது. ஆக இந்த எந்த வேதனைப்பட்டு அவன் வழிந்தானோ அவன் உணர்வின் வழிப்படி அதே அளவுக்கு நம்மை அழைச்சி செல்லும் என்ற நிலை சித்திர புத்திரன் கணக்கு பிரான் கதையை கொடுக்குறான் படிக்கிறான். சித்திர புத்திரன் எங்கே இருக்கிறான், கணக்கு பார்த்தான், நீ தப்பு செய்தால் அவன் கணக்கு பார்த்து இருப்பான்டாங்கிறான். ஆனா அதுக்காக வேண்டி அவன் ஏமாத்துறது நம்ம உடல்ல அவன் எது செய்யறான்னு அவன் சொன்னான்னு எங்கும் இருக்கிறாங்க, அவன் நமக்குள்ளே இருக்கிறாங்கிற வகையில் மறந்துட்டான், அதை நினைவுபடுத்துகிறான். அதனால்தான் நாம் அந்த வேதனைப்படுவதை நுகர்கின்றோம். உயிரிழப்பட்ட விஷ்ணு வரம் கொடுத்துட்றான் உள்ளுக்கு போறவங்க, உள்ளுக்கு போனவன் நினைச்சிது அந்த உணர்வின் தன்மை வேதனைப்பட்ட உணர்வு என்பது ஓ பிரணவம், அது இயக்கி பிரம்மமாகின்றது. ஏனென்றால் அவன் நுகர்ந்த உணர்வுக்குள் கருவாகின்றது, பின் அது உணர்வு இயக்கப்போகும்போது பிரம்மமாகின்றது. ஆக அவன் எத்தனை வேதனைப்பட்டானோ அந்த வேதனை உருவாக்கும் அணுவாக உருவாகும். பிரம்மாவின் மனைவி சரசு அவன் ஐயோ அம்மா அப்படின்னு அவன் கத்துவான். அதே உணர்வு ஆனப்பின் இவ்வளவு மடல்ல ஐயோ அம்மா இந்த நாதத்தை உருவாக்கும். சொல்றவங்களுக்கு அர்த்தம் ஆச்சுங்களா? அந்த சித்திர புத்திரன் கணக்கு பிரகாரம் என்ன செய்து பிரம்மமாயும் பிரம்மாவோ உருவாக்க வேண்டாம். ஆனால் பிரம்மமான ஒருபாடு என்ன செய்து அந்த வேதனையான உணர்வுகள் ரத்தத்தில் கலந்து நம்ம உடல்ல நல்ல அணுக்களை பட்டோன்னே சிவமாகின்றது. இங்கே சிவமாகும்போது உடல்ல வேதனை, ஆக நம்ம உடல்ல நல்லது உருவாக்கும் அனைத்துமே அலறாங்க, ஐயோ இந்த லோகத்துக்குள் இறங்கின்னு வந்து எங்களை தொல்லை கொடுக்குறாங்க, எங்களை காப்பாற்றுங்கள் காப்பாண்டு இப்படி ஒரு கதையை எழுதி கொடுக்குறாங்க. நாம் புரிந்து கொள்வது கதையா இருக்கிறாங்க, நமக்கு சொல்றவங்க எங்கேயோ இருக்கிறான் நடக்கிறான்னு சொல்றாங்க. ஆக இந்த இயக்கம் உடலுக்குள் எப்படி நடக்கின்றது என்பதனை இங்கே தெளிவாக காட்டப்படும்போது அதை நாம் புரியாத நிலையை எங்கே கொண்டு போறான். இப்ப நாம் சொல்றது புரியலன்னு யாரு அவன் சொன்ன கதையை பரிவாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த வலுவானவர்கள் நாம் இப்ப சொல்லிட்டு வர்றதெல்லாம் சாமி சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு நிறைய பேர் கேட்டு இருக்கணும். சாமி சொல்றாரு எனக்கு புரியல என்ன, அந்த கதையெல்லாம் படிச்சிருந்தாங்கன்னா ராமாயணத்தை மற்றபடி நான் சொல்ற ராமாயணம் இயற்கை நிலைகள் எண்ணங்கள் எப்படி வரணும் அன்று அகசினால் சொல்லப்பட்ட ராமாயணம். ஆகவே இதை நாம் சொல்லப்படும்போது அகேஷின் உணர்த்து உணர்வு ஒளியானப்பும் அவன் கண்ட உண்மையை வீடனானவன் கொடூர தவறுகள் செய்துட்டு இருந்தவன் சந்தர்ப்பத்தான் அவன் சூரியன் அந்த துரு நட்சத்திரம் நுகரப்படும் போது அவன் உணர்வு எடுத்து இங்கே வருகின்றான். தன் நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக தள்ளுகின்றான். இந்த உண்மையை சொல்றது யாரு? நாரதன் வந்து இந்த வீடுவனுக்கு வந்து காதல் ஓடினான். மராமராமராமராமன் நேரடி சொல்றாரு அவன் ராமனாக மாறினான் என்று அவன் நாராயணன் திரேதா யுகத்தில் சீதாராமன் இப்படி ஒரு கதையை திரிச்சு விட்டுருக்கிறான். நீ கதைகளை பார்த்தா கதைகளை எண்ணி நான் புரிஞ்சுக்கிறாத நிலைகளை கொண்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா நீங்க அல்ல எல்லாம் பதிவு செய்தும் நீங்க அடுத்து ராமாயண காவியங்களை திருவு பண்ணி காட்டிய நிலையும் அதை நீக்கி உண்மையின் உணர்வு உங்களுக்குள் ராமாயணம் எப்படி நடக்கின்றது. ஆக அதே சமயத்தில் இங்கே உடலுக்குள் வந்து அறக்க உணர்வு நம்ம எப்படி செய்யணும், சந்தோஷத்தை எப்படி இழக்க செய்கின்றது என்ற நிலையை நீங்கள் அறிந்து கொள்ள இது உங்களுக்கு ஓரமாக கேட்ட உணர்வு எதை கூர்ந்து கவனிக்கிறீங்களோ இந்த உணர்வு உங்களுக்குள் ஆசைப்பட்ட உணர்வு தான் வசிஷ்டர். இந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் பிரம்மமாகி பிரம்மகுரு மனைவியாரும் அருந்தது. ஆகவே எதன் உணர்வு எந்த சக்தி இப்போ தீமை நீக்க உணர்வு சொன்னனோ அது இணைந்து தீமை நீக்கும் ஞானிகளாக நீங்கள் மாற முடியும். வேதனை என்ற உணர்வு நுகர்ந்து ஆசைப்பட்டால் வசிஷ்டர் பிரம்மகுரு அந்த வேதனை உணர்வு நமக்குள் இதை செயல்படுங்க. ஆக இதிலிருந்து நீங்கள் மேல்வதற்கு உங்களுக்கு இது உதவும். என் குருநாதர் அதைத்தான் சொன்னார், அதைத்தான் உங்கள் உயிர் ஒரு கோயில், உயிர் ஒரு கடவுள், உடல் ஒரு கோயில், அவன் வீட்டில் இருக்கிற ஆலயம் பரிசுத்தமாக மனிதனை காத்த அரும்பெரும் சக்தி அந்த காக்க வேண்டும் என்று நீ என்ன அதை கீதையில நீ அதை எண்ணுகின்றாய். அப்போ என் உடலுக்குள் அசுத்தத்தை நீக்கி நல்ல உணர்வை எனக்குள் வளர்க்கிறது. இதே போல நீங்களும் செய்தால் அதன் உணர்வு நீங்கள் எண்ணீரை அங்கு செய்தால் கீதையில் நீ எதை எண்ணுகின்றார்கள் அதுவாக அங்கு தெளிவாக ரெண்டு சொல்லி உலக இயக்கமும் உணர்வின் மாற்றமும் உடலின் தன்மையும் என்னவென்ற நிலையில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதனால என்ன செய்தான் சித்திரபுத்திரன் கணக்கின் பிரகாரம் யமன் சித்திரபுத்திரன் நினைச்சுறான், ஐயோ இந்த லோகத்தில் இறங்கி வந்து எங்களை எல்லாம் நினைச்சுக்கிறேன், எந்த வேலையும் செய்ய விடுறாங்க அப்படின்னு எல்லாம் சிவங்கிட்ட வர்றான். உடல் யாரு சிவன் இதெல்லாம் தெரியும் முதல்ல, ஐயோன்னு அலறாங்க. இந்த உடல் அந்த வேதனை தெரியுது, இந்த வேதனை தெரிஞ்சு எங்களை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் இந்த உடல் உள்ள அத்தனையும் வந்து முறையிடுது சிவங்கிட்ட. சிவன் என்ன சிவன், நான் என்ன செய்யட்டும், விஷ்ணு வரம் கொடுத்து விட்டான், வாங்க எல்லாரும் போவோம் விஷ்ணுவிட்ட கேட்போம். அதுவும் வருகிறான் நாரதன், நீ எல்லாரும் கலக்கிறாங்க, விஷ்ணுவும் பயப்படுறான், சிவனும் பயப்படுறான், பிரம்மனும் பயப்படுறான், என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. நாரதன் கலகப்பிரியன், கலகம் நன்மையில் தானே முடியும் அப்படிங்கிறான். அப்பதான் தான் உணர்வின் தன்னை அதாவது தனக்குள் சிஷித்துக் கொண்டது துருவ நட்சத்திரம் ரிஷி, அதில் உருவாகுதான் தீமையை நீக்கியது. ஆக நாம் ஆறாவது அறிவு வீணையை வாசிக்கின்றான், தீமையை நீக்கும் உணர்வின் இனிமை அங்கிருந்து வருகின்றது. அது உடலுக்குள் வந்தவுடனே இங்கே விஷ்ணுகிட்ட போறோம், இந்த லோகத்தில் போறோம், ஆக சிவன் இடத்துல போறோம். இப்ப இந்த உணர்வு சென்ற பின் அந்த உணர்வின் உண்மையை உணர்த்துகின்றான். நாரதன் கலகத்திலேயும் கலகம் நன்மையிலே முடியும். ஆகவே துரு நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நுகர்ந்தான் தீமைகளை நீக்கி உண்மையின் உணர்வை நமக்குள் அறிவிக்க செய்யும், தீமைகளை நீக்க முடியும். அதான் நாரதன் ரிஷியின் மகன் நாரதன் நாராயண் அபிமான புத்தன் இது எங்கேயோ கொண்டு போறான் நாரதன் சொன்ன பரலோகத்தில் பிறந்தான் எது. ஆக இந்த லோகத்துக்குள் உறப்பும்போது விஷ்ணுடைய நிலைகள் நாம் இந்த லோகத்தில் இந்திர சபை நடக்கின்ற இரத்த நாணங்கள்ல ஆக நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை எதுவோ இங்கே சந்தோஷம் என்ற நிலை இந்த இந்திர சபை இந்திர லோகம் இதுக்குள் உருவாகும் தன்மை எதுவோ இங்கே சர்ச்சைகள் நடக்கின்றது. ஆறாவது அறிவு என்ற நிலையில் மகிழ்ச்சியாக இருக்கும்போது இந்த உணர்வின் விளை வைத்துதான் அதிலிருந்து செல்லுகின்ற தன்மை நம் உடலின் உறுப்புகளை எப்படி இங்கு உடல் நடக்கின்றது அதற்காண்டி காரணத்தை வைத்து தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரம். அதை அனைத்தும் இன்று பொய்யாக்கிவிட்டு எங்கோ இருக்கின்ற எதுவும் நடக்கின்றது என்ற நிலையில் நாம் இருக்கின்றதும் வாசு சாஸ்திரத்தையும் ஜாதகங்களை பார்க்கிறதும் மற்ற இதுகளை பார்க்கிறதும் அவன் சொன்னதை பதிவாக்கியும் சாங்கியங்களை செய்து தப்புவதும் அம்மா அப்பாவை மோட்சத்துக்கு போகிறோம் ராமேஸ்வரத்தில் போய் அதை வந்து மந்திரங்களை சொல்லி அவர் செய்த பாவத்தெல்லாம் தண்ணியில் கரைச்சி விட்டு அவர் பாவம் என் உடலில் ஒட்டுகிறாதபடி 27 கிணறுல போய் அதை தண்ணி இறைச்சி ஊற்றி அதுக்கப்புறம் போனோன்னு எல்லாம் போனால் கடைசியில் கூடி தீர்த்தன் வாங்கி குடிச்சாச்சுன்னா எங்கள் அப்பா என்கிட்ட சொன்ன தோசை என்கிட்ட தொடராது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காசை கொடுத்துட்டு தீர்த்தத்தை மோட்சத்துக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறோம். ஆக மனிதனான பெண் 27 நட்சத்திரத்தின் உணர்வை பெற்றவன் எல்லா வகையிலும் கலந்து எல்லா எத்தனை உடல்கள் வந்து தீமைகளை நீக்கும் உணர்வை சேர்த்து 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 தீமை நீக்கும் உணர்வின் தன்மை பெற்றவன். இந்த 27 நட்சத்திரம் மனிதன் உடல்ல உண்டு. அந்த 27 நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திரத்தின் வலு இருக்குதோ அவன் குணமும் அவன் உணர்வும் அவனுடைய அமைப்பும் வருகின்றது. ஆக ஒன்று எது நிலையான உணர்வு வரப்போகும்போது அதன் அழுத்தங்கள் அதிகமாகி விடுகின்றது. இதை காட்டுவதற்குத்தான் அங்கே கொண்டு ரொம்ப மனுஷன் அம்மா அப்பாவுடைய சொர்க்கத்துக்கு அனுப்புறது முதல் அவன் காசு கொடுத்து போட்டு கடல்ல மூழ்கி இதெல்லாம் போய் பாவத்தை போக்கி விட்டு தீர்த்தத்தை கொள்ளும். இந்த எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட அந்த நிலை கொண்டு கூடிக்கரை நம் உடலின் தன்மை கடைசியில் அந்த கடைசி கொடியா இருக்குங்கிறது அதில் நின்று துருவ நட்சத்திரத்தின் உடல் வாழ்ந்து தனுசு கோடி தீமைகளை நீக்கி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தீமைகளை நீக்கினா நாம் ஒன்றென்ற உணர்வாகும் போது பரவியில்லாநிலை அடைகிறோம் என்று சாதாரண மக்களும் துருவ நட்சத்திரம் இங்கே பார்க்க முடியாது. அப்படி பார்க்க முடியாத மாதிரி விநாயகரை வைத்து வடகிழக்கில் வைத்து அந்த துருவ நட்சத்திரத்தை பார்க்கும்படி இங்கே செய்கின்றனர். அங்கே எண்ணத்தால் உருவாக்கும் உணர்வு வந்து ராமேஸ்வரத்தில் செய்கின்றனர். அதனால் இதை போன்ற நிறைகளெல்லாம் நாம் தப்ப வேண்டும். இன்று விஞ்ஞான உலகம் விஷத்தன்மை கொண்டது, நாம் நுகராமல் இருக்க முடியாது. விஷம் உள்ளுக்கு சென்றால் நம் சிந்தனை அழிந்து விடுகின்றது, நாமளே கொலைகாரன் ஆகின்றோம், நம் உடலுக்குள் நல்ல குணங்களை கொலை செய்து விடுகின்றது. ஆகவே குற்றங்கள் அதிகமாக பெருகும் தன்மை உண்டு. இறக்கமற்று தாக்கும் இறக்கமற்ற செயலை இந்த உடல் வாழதான். புலித்தன் உடல் வாழ மற்றது இறக்கமற்று கொள்கின்றது, நரித்தன் உடல் வாழ மற்ற இறக்கமற்று வாழ்கின்றது. அந்த அறக்க உணர்வு நமக்குள் வளர்ந்துடாத பாதுகாக்க ஆக உணவின் தன்மை ஒளியாக மாற்றும் உணர்வேன் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை சேர்த்து இருளின் நீக்கி பொருள்கான் உணர்வின் ஞானத்தை வளர்த்து உயிரன் ஒன்றி ஒளியின் சரீரம் பெறக்கூடிய அந்த ராமேஸ்வரம். இதே சமயத்தில் நாம் எந்த குணத்தேர்மும் வினையாக இயக்கியது பல கோடி உடல்களில் தீமையை நீக்கிற வினைக்கின் நாயகனாக இந்த உடலை உருவாக்கியது. ஆகவே தீமையை நீக்கி உணர்வு வினைக்கின் நாயகனாக மனிதன் உடலும்போது நம் உடல் தீமையை நீக்கும் அந்த உணர்வுகள் பெறுகின்றது. ஆக தீமையை நீக்கி கணங்களு கரிபதி கணபதி எல்லாவற்றையும் அடக்கி உணர்வின் அறிவாக இயக்கும் தன்மை இந்த மனித உடல் நஞ்சை மலமாக மாற்றுகின்றது. நஞ்சை மலமாக மாற்றிய பின் இந்த அறிவின் தன்மை உண்டு. தீமை என்றால் அதை அடக்கும் தன்மை சேனாதிபதி ஆறாவது அறிவு. ஆக தீமை என்று அறிந்து கொண்ட பின் கார்த்திகேயா என்ற நிலை அங்குஷ பாசவா தீமைகள் ஆனாலும் அதை அடக்கி ஆட்சி வரையும் மனித உடல் பெற்றது. என்று மிருக நிறைந்து மனிதனாக கடந்தமோ மிருகங்கள் உடல் வலுப்பெற்றது, மனிதன் எண்ண வலுப்பெற்றது. ஆக எண்ணத்தால் ஒளியான உணர்வின் தன்மை நமக்குள் பெற்று அதை நமக்குள் பெருகுவதற்குத்தான் இங்கே காட்டப்படுகின்ற நாம் வாழ்க்கையில் புல்லை தின்றோம், தலைத்தாம்புகளை தின்றோம், கனிகளை தின்றோம். மனிதனான பின் வேக வைத்துவிட்டால் அது திருப்பி மிளக்கிறது. ஆக தீமை என்று உணர்வு நாம் அறிந்தால் துருவ நட்சத்திர திருவிழை செலுத்தி அதன் செயலாக்கத்தை இழக்க செய்தார் அந்த வேதனை என்ற உணர்வு நமக்குள் விளையாது. ஆகவேதான் இந்த புல்லை தின்றோம், தலைத்தாம்புகளை தின்றோம், கனிகளை தின்றோம். மனிதனான பின் சுகமிக்க உணவை படித்து சாப்பிட இந்த உடலை பெற்றோம். இந்த பிள்ளை யார், யாரால் நீ மனிதனான, எதனால் மனிதனான இங்கிற கேள்விக்குறி போட்டு வைக்கணும். நான் பிள்ளையார் சொல்லி போட்டு கணக்கு போட்டு என் சொத்து இது வரணும், இது இப்படி இருக்கணுங்கிறது பிள்ளையார் சொல்லி போட்டுக்கணும். ஆக தன்னை நியாயப்படுத்தி நான் எல்லாருக்கும் உதவி செய்தேன், என்னை இப்படி செய்தானே, இது என்னை சோதிக்கிறானே என்ற நிலை அங்கு போய் மறையிடணும். இதையெல்லாம் முறையற்ற சி மனிதன் உணர்வுக்குத்தான் கொண்டு வந்தான்கிறேன். ஞானத்தின் உணர்வு இங்கே செயல்படுத்தவில்லை. ஆக விநாயகன் தத்துவத்தை ஆதி மூலம் என்ற உயிர் எத்தனையோ கோடி கடலை உடலை கடந்து இன்று மனிதனாக உருவாக்கி அதே போல் எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட ராமேஸ்வரம் நாம் எண்ணி உடல் ஈசனாக உயிரிழந்து இந்த உணர்வின் தன்மை நம் உடலாக பரமானது. ஆகவே இதை போல தீமைகளை நீக்கி உணர்வு அவன் ஒளியான உடலின் தன்மை கொண்டு அதை எடுத்தம் என்றால் நமக்குள் தீமையை நீக்கும் அந்த பருவத்தை கிடையணும். அதன் உணர்வை நமக்குள் வளர்த்து கொண்டால் ஒவ்வொரு சமயம் நமக்குள் விஷயங்கள் தாக்கப்பட்டால் அந்த துருவ நட்சத்திரத்தின் தீமையை அடக்கி நாம் உணர்வை வளர்த்து கொண்டார் இந்த உடலுக்கு பின் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு ஓட்டத்தை நாம் அடைகின்றோம். அதனால்தான் இன்று நாம் தியானம் செய்த அனைவருமே இன்னைக்கு எதற்காக இந்த உணர்வின் தன்மை பரிவாக்கிக் கொண்டோம். நம்ம மூதாதையர்கள் உடலை விட்டு சென்றிருப்பார்கள். அந்த உணர்வுகளை அவர் உடலை கொண்டு நாம் இந்த தியானத்தின் வலிமை கொண்டு அது சூட்சம சரீர் அடைந்தான். இப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலை பெற வந்து வலுக்கூட்டி இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்தின் இணைமன் சூட்சம சரீர். ஆனால் ஒரு உடலின் தன்மை சூட்சம உணர்வுகள் எனக்கு தீங்கு செய்த அண்ணன்றால் குறைவிடுகின்றது, நன்மை செய்த அண்ணன்றால் விக்கலாகின்றது, வேதனையுடன் எப்படி செய்தாலும் வீழ்த்தி விடுகின்றது. இது நமக்கு ஒரு சரீரத்திலே இந்த உடலுள் இயக்கப்படும் இதாகும்போது நம் உடலில் மூதாதையின் உணர்வு சூட்சமானதும் அது உணர்வின் உடல் ஆனத்தும் இதன் துணை கொண்டு துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெற்று அந்த வலிமை கொண்டு இந்த சூட்சம சரீரத்தை சப்தரிஷி மண்டலத்தோடு இணையச் செய்வது இந்த உடல் பெற்ற நஞ்சிகளை கரையச் செய்துவிட்டால் உயிரென்ற உணர்வின் தன்மை விஷ்ணு தனுசாக தீமையிலே நீக்கு உணர்பெற்ற அதே உணர்வு உணவாக எடுத்து அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு ஓட்டத்தில் வாழ்ந்தார். நாம் எப்போது வேண்டுமானால் முதல்ல அவர்கள் மனிதனாக பிறந்தார்கள். உணர்வைத்து நம் மனிதனானோ மனிதன் ஆனத்தன் அவர் உணர்வின் துணை கொண்டு அவர்கள் ஏழ்மையை அடைகின்றனர். அதனாலும் வளர்ந்து கொண்ட நாம் நம்ம மூதாதைகள் நம் தாய் தந்தையோ நம் மூதாதைகளை அதை விண்செலுத்தினால் அங்கே கரைக்கப்படுகின்றது ஒளி என்று உணர்வு அறிகின்றது. நாம் எப்போது என்னால் அவர் உயிருடன் தொடர்கொண்டு நம் உயிருடன் தொடர் கொண்டது அது உணர்வு கொண்டு தான் உடலை வளர்த்து கொண்டோம். அப்போ ஒளியானால் எளிதில் அந்த ஒளியின் உணர்வை நமக்கு பெற்று நாமும் இந்த உடலுக்கு பின் அவர் ஈர்ப்போட்டத்தில் சென்று நாம் பிறவியில்லா நிலை அடைப்போம். முதலே முன் முதல் மனிதனானார்கள், பின் நாம் மனிதனானோம். அவர் உடலுக்கு சென்ற பிறகு அவர் உணர்வில் அவருடைய விழுதுகள் நாம் அதை வீண் செலுத்த வேண்டும், இருளை அகற்ற வேண்டும். ஒளியின் உடலாக்கினால் நாமும் அங்கே சென்றடைய முடியும். இதைத்தான் அங்கே காட்டப்பட்டது ராமேஸ்வரம். ஆகையினால மீண்டும் அடுத்தடுத்து நாம் சொல்லும்போது இதை செய்து கொள்வோம். இப்ப நாம இந்த தியானத்தை நாம மேற்கொள்வோம். எல்லாம் நேரம் ஆயிட்டான் பரவாயில்ல, இப்படியும் உங்களுக்குள்ள இந்த பதிவு செய்யணும், உங்க நினைவு கொண்டு வரணும், நினைவால் உங்களை காக்கும், உங்க எண்ணம் வளரும். அதுதான் என் குருநாதர் சொன்னபடி நீங்க பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டா, நீங்க தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று ஆசைப்பட்டா, நானும் அந்த தீமையிலிருந்து விடுபடும் ஆசை எனக்குள் பிரம்மாயிருந்து. அதே போல நீங்களும் எண்ணினால் வசிஷ்டர் பிரம்மகுரு இப்போ ஒருத்தர் நோயாளி பார்த்தா அந்த தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று அதை கவர்ந்து இது உடல்ல எடுத்துக்கொண்டா தீமை நீக்கும் உனக்கு பிரம்மாயிருந்து. இப்ப தீமையை நீக்கும் சக்தி உங்களுக்கு தான், உங்க சொல்லும் தன்மை அவங்க தீமையை நீக்குகின்ற அதை சாஸ்திர நிலைகளை நாம் தெளிவாக கொண்டு அந்த அறிவின் தன்மை கொண்டு வாழ்வோம். இந்த உடலுக்கு பின் பிறவியில்லா நிலை அடையும் மார்க்கம்தான் நமது குருநாதர் காட்டின சாமி சேர்ந்து. உடல் இச்சைக்கு தான் ஜாஸ்தி பண்றோமே தவிர இந்த உயிரிச்சை யாருக்கும் வரல. அவனை உயிரை நாம் மனித்தா, அவன் உயிரென்று நாம் அறிந்து கொள்ளும் மனிதன் மானப்பின்னாலும் அந்த உயிரை யாரும் நாம் மதிக்கல. வந்தான் மனிதனா உருவாக்கினா அவனை நாம் மதிக்க வேண்டும். நமக்குள் வேதனை வெறுப்பு சங்கடம் செழிப்பன் உள்ளுக்கு புகாது தருத்தல் வேண்டும். அருணர் அவன் வீட்டில் இருக்கும் மாலயத்தில் நாம் அடிக்கடி வரும் அழுக்குகளை துடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுக்குதான் அந்த துறை நட்சத்திரத்தின் உணர்வு நீங்கப்பட்டு தீமையை புகாது துடைத்தால் அவனுடைய நிலத்தில் உங்க ஆன்மா சுத்தமாகின்றது, உணவின் தன்மை ஒளியாகின்றது, பிறவியில்லா நிலை அடைகின்றது. அது உங்களால் எளிர் செய்ய முடியும். காசு கொடுத்தல்ல, நடந்தல்ல, இதை விலைக்கு வாங்க முடியாது. அது இதை விலை கொடுத்தவங்களால வாங்க முடியுமா? கோயிலில் போய் காசை கொடுத்து போட்டு அர்ஜனை செய்ய என் பையன் இப்படி எல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மறைவிட்டு நான் வாங்கி என்னமோ வரம் தருவான்னு சொல்லி போன மாதிரி அல்ல. இதில் இதெல்லாம் எடுத்து அடுத்து நம்ம தியானத்துக்கு சொல்லணும். இந்நேரவிலும் நாம் இந்நேரவில் நீங்கள் பேச வைத்தது எனது உயிர் ஓயென்று இயக்கிக் கொண்டு இருக்குது. நாம் எண்ணி இதெல்லாம் உருவாக்கி கொண்டிருந்தது, எண்ணி இதெல்லாம் ஓம் நமச்சிவாய் என்று உடலாக ஊற்றுகின்றே இருந்தது, உடலாக்கி கொண்டிருந்தது. ஆக அந்த உயிரான ஈசனை வேண்டி இப்ப நாம் பாடப்படுகின்றோம். உங்க உயிரான ஈசனை வேண்டி நீங்க இந்த பாடலை பாடுவோம். நம்ம அந்த அருளை பெறுவோம், இருளை அகற்றுவோம், பிறவில்லா நிலையவும் வாழ்க்கை இருளை அகற்றும் ஆனந்த வாழ்க்கையும் என்றும் ஏகாந்த வாழ்க்கை என்று பெற இன்று நாம் இருப்போம். இந்த தியானத்தின் முடிவு கொண்டு நம் மூதாதைகளை பின் செலுத்தும் இருளை நமக்கான எத்தனை துயரப்பட்டால் அங்கே கரைத்து விட்டால் அதன் உணர்வு தனக்கு கரைந்த பின் துறை நட்சத்திரத்தின் ஈர்ப்புடன் விலகின்றன. அதை எண்ணும் போதெல்லாம் நாமும் பெற முடியும். அதை பெறச் செய்வதற்குத்தான் இந்த கூட்டு தியானம். ஒருக்கரால் ஒன்றும் செய்யும் நாம் எல்லாம் மூச்சு வலிமையான உணர்வை எடுத்தால் இருளையும் அகற்றலாம், உலகையும் காக்கலாம், நம்மையும் காக்கலாம், நம் குடும்பத்தில் உள்ள சர்வ தோஷங்களையும் நீக்கலாம். அந்த சக்தி பெறவே உங்களுக்குள் இந்த நிலை கொடுத்து மன உறுதி கொள்ளுங்கள். அருளை பெருக்குங்கள், இருளை அகற்றுங்கள், பேரானந்தம் விடும் இந்த வாழ்க்கை என்றும் ஏகாந்த நிலை வாழ்க்கை வாழ இப்போது நம் உயிரான ஈசனை வேண்டி பாடலை பாடுவோம். அது உணர்வை நமக்குள் சேர்ப்போம். அடுத்து நாம் தியானிப்போம். மூதாதைகளை வீண் செலுத்தும் ஒரு உணர்த்தனை கொண்டு நம் வாழ்க்கையை தெளிந்த மனம் கொண்டு வாழ நமது வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் என்று பிரார்த்தித்து இப்போ தியானம்.